அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சாரி. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நெகேமியா 6:4-3 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். எருசலேமின் இடிந்து கிடந்த அலங்கத்தை மீண்டுமாக கட்டிக்கொண்டிருந்த நெகேமியா பணி முடியும் நிலைமைக்கு வந்தார். ஆனாலும் எதிரிகள் மாறி மாறி அவருடைய பணியை கெடுக்க முயன்றார்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்கும்பொழுது ஓனோ பள்ளத்தாக்கு இருக்கிற கிராமம் ஒன்றிலே நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுவோம் வாரும் என்று நெகேமியாவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் நான் வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன், அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்லி அனுப்பினார். நெகேமியா 6:4-5 பாருங்கள்.
அவர்கள் இந்த பிரகாரமாக 4 எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5 சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான்.
எதிரியானவன் தொடர்ந்து அவருடைய வேலையை நிறுத்த முற்படுகிறான். எப்பொழுதுமே எதிரியானவன் அவ்வாறுதான் செய்வான். உண்மையாகவே அவர்கள் நெகேமியாவோடு நட்புறவிலா பேச அழைத்தார்கள்? உண்மை என்னவென்றால், நெகேமியா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே எருசலேமிலே இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் பணியை பூரணமாக செய்து முடிக்க முடியும். மீண்டுமாக இப்பொழுது முத்திரை போடாத ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நெகேமியா 6:6.
அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும்.
இந்த பழங்கால கேஷேம் இன்னமும் நமக்குள்ளும் இருக்கிறான். தூற்றி தெரிகிறவன் அவன்தான். பல வேளைகளிலே பெண்களை விட ஆண்களை மிகவும் கேடாக தூற்றி தெரிகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடிதத்தின்படி நெகேமியா பெர்சிய ராஜ்யத்திற்கு விரோதமாக கலகம் பண்ண முற்படுகிறார் என்று சொல்கிறான். தனி ராஜ்யம் உருவாக்க முயல்கிறார் என்று குற்றம் சாட்டினான். இந்த கடிதத்தை அவர்கள் எழுதியதன் நோக்கம் அலங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை சோர்ந்து போக பண்ணுவதற்காக. நெகேமியா ராஜாவாக போகிறார் என்று குறை கூறுகிறார்கள். நெகேமியா 6:7.
யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மும் அப்படி சொல்கிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது.
ராஜாவாக போகிறார் என்ற குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அவரை ராஜா என்று சொல்லும்படியான தீர்க்கதரிசிகளை சம்பாதித்தார் என்றும் குறை கூறுகிறார்கள். நெகேமியாவை குறித்து அவர்கள் இவ்வளவு குறைவாக பேசுவது பயங்கரமான ஒன்றுதான். இதெல்லாம் உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்த விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் பெர்சியா ராஜாவிற்கு இதை தெரிவிக்கப் போகிறார்கள். எனவே நெகேமியா அவர்களை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முற்படுகிறார்கள். நெகேமியா 6:8.
அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன்.
மிக தெளிவாக இது உங்களுடைய மனதிலே எழும்புகிற எண்ணங்கள் தானே ஒழிய இதிலே ஒன்றுமே உண்மையில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று தெளிவாக சொல்லி அனுப்புகிறார். நெகேமியா 6:9 பாருங்கள்.
அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும்.
இப்பொழுது வழக்கம் போல பிரச்சனை வரும்பொழுது நெகேமியா கர்த்தரிடத்திலே புறப்பட்டு போகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருக்கு பூரணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரச்சனைகள் வரும்பொழுதும் உடனுக்குடன் அதை கர்த்தரிடத்திலேயே எடுத்துச் செல்ல வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் எங்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள், ஆனால் நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் என்கிறார். நெகேமியா 6:10-11.
மெகதா பேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னைப் போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன்.
செமாயா என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி நெகேமியாவுடைய பாதுகாவலிலே மிக அக்கறை காட்டுவதைப் போல நடந்து கொள்கிறான். நெகேமியாவை கொன்று போட வருகிறார்கள், எனவே தேவாலயத்திற்குள்ளே போய் ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஒரு கோழைத்தனமான செயலை செய்ய செமாயா பேசுகிறான். நெகேமியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழத்தை அறியாதபடினாலே இந்த வார்த்தையை செமாயா நெகேமியாவிடத்திலே கூற துணிந்தான். நெகேமியா 6:12-14 வரை கவனியுங்கள்.
தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும்.
நெகேமியாவை அழிக்க பலவிதமான முயற்சிகள் அவரை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தன்னிடத்திலே நண்பர்களைப் போல நடித்த மக்களை இனம் கண்டு அவர்களோடு சரியானபடி அவர் செயல்பட்டார். என்றாலும் தொடர்ந்து ஆபத்தான இடத்திலேதான் அவர் இருக்கிறார். இது முடிந்தவுடனேயே மீண்டுமாக அவர் பார்த்தால் மற்றும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறார். பல பொய் தீர்க்கதரிசிகள் மூலமாக நெகேமியாவுக்கு பயம் உண்டாக்க பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ளவர்களாக இல்லை. வசனம் 15.
அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது.
எந்த ஒரு வெற்றி முழக்கமும் இல்லை. ஒரு ரிபனை கட்டி அதை வெட்டி அவர்கள் அங்கே விழா கொண்டாடவில்லை, ஆனால் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். நெகேமியா 6:16.
எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள்.
52 நாட்களுக்குள்ளாக அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. தேவனே அவர்கள் மூலமாக இதை செய்து முடித்தார். இந்த 52 நாட்களுக்குள்ளாகத்தான் நெகேமியா சந்தித்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தான் எத்தனை எத்தனை. ஒன்றின் பின் ஒன்றாக பல எதிர்ப்புகளை சந்தித்தார். அருமையானவர்களே, எனக்கு ஏன் கடந்த 2 மாதங்களாக பிரச்சனை? ஏன் எனக்கு கடந்த 6 மாதங்களாக இப்படிப்பட்ட பிரச்சனை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நெகேமியாவைப் போல ஒவ்வொரு காரியத்தையும் உடனுக்குடன் கர்த்தரிடத்திலே எடுத்துச் செல்லுங்கள். இங்கே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாலும் இன்னமும் ஆபத்தான ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது. நெகேமியா 6:17-19 பாருங்கள்.
அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான்.
கவனித்தீர்களா? யூதாவில் உள்ள பெரிய மனிதர்கள் என்று கருதப்பட்டவர்களுக்கும் நெகேமியாவின் எதிரிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உறவு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, யூதாவில் உள்ள ஒரு பெரிய மனிதனுடைய மகளைத்தான் தொபியா திருமணம் செய்திருக்கிறான். தொபியாவுக்கும் எருசலேமுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தபடினாலே நெகேமியா எருசலேமிலே என்ன செய்தாலும் உடனடியாக அது தொபியாவிற்கு தெரிய வந்தது. இந்த யூதாவில் உள்ள பெரிய மனிதர்கள் நெகேமியாவிடத்திலே வந்து, நெகேமியா, நீங்கள் தொபியாவினிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள், உண்மையாகவே அவன் நல்ல ஒரு மனிதன் என்று தொபியாவை குறித்து புகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நெகேமியா கூறிய வார்த்தைகளையும் தொபியாவுக்கு எடுத்துச் சென்றார்கள். எருசலேமிலே நடைபெறுகிற காரியங்களும் நெகேமியாவின் வார்த்தைகளும் உடனுக்குடன் தொபியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மட்டுமல்ல, தொபியா நெகேமியாவிற்கு தொடர்ந்து பயமுறுத்தும் கடிதங்களை எழுதிக்கொண்டே இருக்கிறான். நெகேமியா 7 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது ஜனங்கள் எருசலேமை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார்கள். பல வீடுகளும் கட்டப்பட்டுவிட்டன. இருந்தாலும் பட்டணத்திற்குள்ளே இன்னும் பல வேலைகள் மீதியிருந்தன. குப்பை மேடுகள் அகற்றப்பட வேண்டியிருந்தன.
நகரத்தை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் அலங்கத்தை கட்ட தடை செய்ய முயன்றவர்கள் இப்பொழுது நகரத்தை இடிக்கவும் ஆயத்தமாகிறார்கள். நெகேமியா 7:1
அலங்கம் கட்டி முடித்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு
அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது கதவுகள் எல்லாம் போடப்பட்டன. பின்னர் நகரத்தை காக்கும்படியாக காவலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த காவலாளர்கள் மதிலின் மேலேயிருந்து வெளியே என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். எதிரியோ ஆபத்தோ நெருங்குகிறது என்றால் பட்டணத்திற்குள்ளே உள்ளவர்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார்கள். இரவும் பகலும் 24 மணி நேரமும் காவல் வைக்கப்பட்டது. பணியின் தரம் மிக உயர்வானதாய் இருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளிலே சில செயல்படுத்தப்படவில்லை. நெகேமியா காவலாளரை மட்டுமல்ல, கர்த்தரை ஓயாமல் துதித்து பாட வேண்டிய பாடகர் குழுவையும் கர்த்தருடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டிய லேவியர்களையும் சரியாக ஏற்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை உங்களுடைய பெலன் என்று நெகேமியா கூறப்போகிறார். கர்த்தரை துதித்து பாடும் ஆவி வல்லமையின் ஆவி. இதன் பொருள் என்ன? நாம் குழுவாக எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த மகிழ்ச்சி இல்லை. இது உலக பிரகாரமான சந்தோஷத்தினாலே உண்டாகிற சந்தோஷம் அல்ல. நல்ல கதைகளுக்கு சிரிக்கும் கூட்டமும் அல்ல. விருந்துகளையும் கேளிக்கைகளையும் அனுபவித்து மகிழும் கூட்டமும் அல்ல. அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வேத வசனங்களை படிப்பது மகிழ்ச்சியை தராது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற போதகர்கள், உங்களுடைய சபையை குறித்து சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் சபை மக்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கூட்டமாயிருக்கிறார்களா? வேத வசனத்தை படிப்பதை குறித்து அநேகர் மகிழ்ச்சியோடு கடந்து வருகிறது இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனை குறித்து அவனுடைய அடையாளங்கள் என்ன என்று எபேசியர் 5:18-19 பவுல் விவரிக்கிறார். கவனியுங்கள், எபேசியர் 5:18-19
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுப்பான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி.
ஒருவேளை சிலருக்கு வாயை திறந்து பாடல்களை பாட முடியாவிட்டாலும் அவருடைய உள்ளங்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் தங்கள் வீடுகளிலே என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் பாடல்களை பாடிக்கொண்டே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாடகர் எப்பொழுதும் தேவனுக்கு துதி பாடல் பாடுகிறவர்கள். தேவனுடைய தன்மைகளை சொல்லி, ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் என்று பாடுவது எத்தனை அருமையான ஒன்று இல்லையா? இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய தன்மைகளை சொல்லி நீங்கள் பாடும்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சினாலே நிரப்பும். சுவரிலே தொங்கவிடக்கூடிய ஒரு வாசகம் இவ்விதமாய் சொல்கிறது: ஜாய் இஸ் த பிளாக் தட் இஸ் ஃப்ளோன் இன் த ஹார்ட் வென் த மாஸ்டர் இஸ் இன் ரெசிடன்ஸ். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே பறக்கும் கொடிதான் சந்தோஷம். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலே நடக்கும்பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே வாழும்பொழுது, கர்த்தரோடு நீங்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல உறவிலே இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும். இது எத்தனை அருமையானது இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? இல்லையென்றால் அந்த மகிழ்ச்சிக்கு தடையா இருப்பது எது என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் ஒருவேளை அன்னுடைய சித்தத்திலே நடக்காமல் இருக்கலாம், சுய சித்தத்திலே காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு இன்று முறிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டியவர்கள். ஒரு காலத்திலே நீங்கள் சந்தோஷத்திலே வாழ்ந்தவர்கள். எருசலேம் பட்டணத்திற்காக காவலாளர்களையும் பாடகர்களையும் நியமித்த பிறகு ஊழியக்காரர்களை லேவியர்களை நியமித்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைத்திருப்பார் என்றால் உங்களுக்கென்று ஒரு இடத்தை அவர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். நெகேமியா 7:2 பாருங்கள்.
நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன்.
இந்த ஆனானி என்பவன் நெகேமியாவோடு உடன் பிறந்தவன் அல்ல. நெகேமியாவின் புத்தகத்தின் ஆரம்பத்திலே நெகேமியா அர்த்த சஷ்டா ராஜாவின் அரண்மனையிலே பணி செய்து கொண்டிருந்தபொழுது எருசலேமின் நிலைமையை குறித்து நெகேமியாவுக்கு அறிவித்தவன் இந்த ஆனானிதான். எருசலேமின் மேலே அக்கறை உள்ள ஒரு மனிதன் அவன். எருசலேமிலே அவன் ஒரு தலைவனாயிருக்கிறான். அவனுக்கு இருந்த பாரத்தினாலேதான் எருசலேமின் நிலைமையை நெகேமியாவுக்கு அறிவித்தான். எனவே இந்த ஆனானியை நெகேமியா அறிந்திருந்தார். எனவே ஆனானியை உண்மையுள்ளவனாக தேவனுக்கு பயந்தவனாக கண்டு அரண்மனை தலைவனாகிய அனானியாவோடு கூட எருசலேமின் காவல் விசாரணைக்கு பொறுப்பாளராய் நியமிக்கிறார். அனானி சிறந்த கல்வி அறிவு பெற்றபடியினாலே அந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்டானா, அல்லது அனுபவத்தின் அடிப்படையிலே அவன் நியமிக்கப்பட்டானா, அல்லது யாராவது அவனுக்கு சிபாரிசு பண்ணினார்களா? அப்படியா வேதம் சொல்கிறது? இல்லை பிரியமானவர்களே, அவன் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். நீங்கள் பொறுப்புகளை பதவிகளை விரும்புகிறவர்களாயிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உண்மையும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும். பொறுப்புகளிலே இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்குமென்றால், எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக உங்கள் மூலமாய் அவர் பூரணமாக நிறைவேற்ற முடியும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருகிற அநேகர் அதிகமான கல்வி அறிவு பெற்றவர்களாயிருக்கிறார்கள், அநேக பட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கல்வி அறிவு தேவைதான், ஆனால் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. ஊழியத்தின் எந்த பகுதியிலேயும் உண்மை காணப்பட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் விரும்புவது உண்மை. 1 கொரிந்தியர் 4:2 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எல்லா கல்வி அறிவும் செல்வ செழிப்பும் மனிதர்களுடைய தயமும் காணப்படும் என்றாலும் உண்மை இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் பொழுதும் கூட 1 தீமோத்தேயு 1:12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் இன்று எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா? சற்றை சிந்தித்து பார்ப்போம்.
பண்ணுமையா என்ற தேவனே, பரத்துக்கேறும் படிகள் போலவே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். கலாத்தியர் 5:26. கலாத்தியர் 5:26.